அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படும் செய்தி, ஜெயலலிதாவின் அரசியல் வாழ்க்கை குறித்தும் அவரின் ஆளுமை திறன் மற்றும் சிறப்பம்சங்கள் குறித்தும் பத்திரிகையாளர் மணி அளித்த பேட்டி,
93ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 4 நாட்கள் காவிரி பிரச்சனைக்காக சென்னை மெரினா கடற்கரையில் உண்ணாவிரதம் இருந்த பொழுது கூட அந்த 4 நாட்கள் அவர் அருகில் ஏராளமான புத்தகங்கள் இருந்தன. அவர் ஒரு ஒரேஷியஸ் ரீடர் என்று சொல்லுவார்கள்.
இலங்கையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் கிழக்கு மாகாண தளபதி கருணாவின் பிணை மனு தள்ளுபடி செய்யப்பட்ட செய்தி ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாளி இளம்பரதி மற்றும் மரியம் மைக்கேல்.
அரசியலமைப்பு சீர்திருத்த திட்டம் மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பில் பெற்ற பெரும் நிராகரிப்பை தொடர்ந்து இத்தாலியின் 2 எதிர்க்கட்சிகள் முன்னதாகவே தேர்தலை நடத்த கோரிக்கை விடுத்துள்ளன. அரசுக்கு எதிரான 5 நட்சத்திர இயக்கமும் சற்று சிறிதான பிரதேச வடகு லீக் கட்சியும் பதவி விலகும் பிரதமர் மட்டையோ ரென்சிக்கு அடுத்து இடைக்கால அரசை நியமிக்கும் கருத்தை நிராகரித்திருக்கின்றன. அதிபர் சொர்ஜியோ மட்டரில்லாவை சந்தித்த ரென்சி அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு தன்னுடைய முடிவை உறுதி செய்ய இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது.
இத்தாலியில் மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பின் முடிவால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் எந்தவொரு நெருக்கடியும் ஏற்படப் போவதில்லை என்று ஐரோப்பிய அரசியல்வாதிகள் கூறியுள்ளனர். யூரோ பிரதேச நிதி அமைச்சர்களின் கூட்டங்களுக்கு முன்னால் இத்தாலி வலுவான நாடு என்றும், சந்தைகள் மிக அமைதியாக மறுமொழி அளித்திருப்பதால் அவசர நடவடிக்கைகள் எதுவும் தேவையில்லை என்றும் இந்த அமைச்சர்கள் குழுவின் தலைவர் யாரோன் டைசெல்ஃப்ளூம் தெரிவித்திருக்கிறார். இதுவே உலகின் முடிவல்ல என்றும், ஆனால் அவருடைய நாடு கரிசனையோடு இந்த வளர்ச்சி போக்கினை கவனித்து வருவதாகவும் ஜெர்மனி வெளியுறவு அமைச்சர் ஃப்ராங்க் வால்டர் ஸ்டைன்மேன் குறிப்பிட்டுள்ளார்.
சித்திரவதை தொடர்பான மனநிலையில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக செஞ்சிலுவை சங்கத்தின் சர்வதேச குழுவின் ஒரு பெரிய கருத்து கணிப்பு கூறுகிறது. எதிரி போராளிகளிடம் இருந்து தகவல்களை பெறுவதற்கு அவர்களை சித்திரவதை செய்யலாம் என்று நிறைய பேர் இந்த ஆய்வில் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த ஆய்வானது உலகம் முழுக்க 16 நாடுகளில் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வெறும் 48% பேர் சித்திரவதை செய்வது தவறு என்று தெரிவித்துள்ளனர். ஆனால் 1999ஆம் ஆண்டில் இது 66% இருந்தது குறிப்பிடத்தக்கது.
பேர்ல் ஹார்பர் மீது ஜப்பான் நடத்திய தாக்குதலை குறிக்கும் வகையில் ஹவாய் தீவில் வைக்கப்பட்டுள்ள நினைவு மண்டபத்திற்கு செல்லும் முதல் ஜப்பானிய பிரதமர் என்ற பெருமையை பெறுகிறார் ஷின்ஜோ அபே. அதிபர் ஒபாமாவுடன் இந்த மாத இறுதியில் அவர் அங்கு செல்ல உள்ளார். கடந்த மே மாதம் ஹிரோஷிமாவுக்கு அதிபர் ஒபாமா பயணம் மேற்கொண்டிருந்தார். அதைத் தொடர்ந்தே ஜப்பானிய பிரதமரின் இந்த முடிவு வெளிவந்துள்ளது. 1945ஆம் ஆண்டு அமெரிக்கா ஜப்பான் மீது வீசிய அணுகுண்டை தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையிலான உறவு தீவிரமாக மோசமானது. 75 ஆண்டுகளுக்கு முன் புதன்கிழமை அன்று பேர்ல் ஹார்பர் துறைமுகம் மீது ஜப்பான் தாக்குதல் நடத்தியது. அதில் 2000 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் அமெரிக்காவை 2ஆம் போருக்குள் கொண்டு வந்தது.
இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் குழுவின் வலுவிடமாக விளங்கிய சியாட் நகரை கைப்பற்றியிருப்பதாக ஐக்கிய நாடுகள் அவையின் ஆதரவு பெற்ற லிபிய அரசின் கூட்டணி படைப்பிரிவுகள் தெரிவித்திருக்கின்றன. இந்த நகர் முழுவதையும் IS குழுவினர் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். அமெரிக்க வான்வழி தாக்குதல் ஆதரவோடு ஏறக்குறைய 7 மாதங்களுக்கு முன்னர் அரசு ஆதரவு வழங்கும் ஆயுதப்படையினர் தாக்குதல் ஒன்றை தொடங்கினர்.
கலப்பட எரிபொருள் என்று அழைக்கப்படும் எரிபொருளை தடை செய்வதற்கு 5 மேற்கு ஆப்பிரிக்க நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளன. நைஜீரியா, பெனின், டோகோ, கானா மற்றும் ஐவரி கோஸ்ட் ஆகிய நாடுகள் குறைந்த அளவிலான சைபரை கொண்ட சுத்தமான டீசல் விற்பனையை உறுதிப்படுத்த கடுமையான சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். தமிழக முதல்வர் ஜெயலலிதா தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை வழங்குகிறார் விஷ்ணு பிரியா.
சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற தமிழக முதலமைச்சர் ஜே ஜெயலலிதாவின் உடல்நிலை இன்று திங்கட்கிழமை மாலை வரை கவலைக்கிடமாக இருந்து வருவதாக தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளன. முன்னதாக ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் அவர் பூரண நலமடைந்திருப்பதாகவும், எப்போது வேண்டுமானாலும் அவர் வீட்டுக்கு செல்லலாம் என்று அதிமுக செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் அன்று மாலையில் அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது என தகவல் வெளியாகி அவர் கவலைக்கிடமாக இருப்பதால் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயலலிதாவின் உடல்நிலை கவலைக்கிடமான நிலையை எட்டியதால் லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலின் ஆலோசனையின் உதவியோடு அவசர சிகிச்சையை தொடர்ந்தனர். பிறகு அவருடைய உடல்நிலை சீரடைந்து காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் முதல்வர் ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வரும் அப்போலோ மருத்துவமனை வளாகத்தில் இன்று திங்கட்கிழமை முற்பகல் 11 மணிக்கு நடைபெற்றது. அதில் அக்கட்சியின் அமைச்சர்கள் மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் அடுத்ததாக யாரை முதல்வராக்கலாம் என்பது பற்றியும் கட்சியின் தலைமை பதவி பற்றியும் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் திங்கட்கிழமை முற்பகல் அவருடைய உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமானதாகவும் அந்நிலை தொடர்வதாகவும் செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. முதல்வர் ஜெயலலிதா கடந்த செப்டம்பர் 22 அன்று உடல்நலக்குறைவின் காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவரது உடல்நிலையில் தொடர்ந்து முன்னேற்றம் ஏற்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த பின்னடைவு ஏற்பட்டுள்ளது.
விஷ்ணு பிரியா வழங்கிய செய்தி குறிப்பு அது. உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் அரசியல் வாழ்க்கை குறித்தும் அவரின் ஆளுமை திறன் மற்றும் சிறப்பம்சங்கள் குறித்தும் பத்திரிகையாளர் மணியிடம் கேட்டேன்.
செல்வாக்குமிக்க முதலமைச்சர், அவரை போன்ற ஏற்றத்தாழ்வுகளை அரசியலில் சந்தித்த ஒரு அரசியல் தலைவர் சுதந்திர இந்தியாவின் வரலாற்றிலேயே இல்லை என்று நான் சொல்லுவேன். எம்எல்ஏவாக கூட இல்லாமல் முதலமைச்சராக ஆவார், நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு மறுபடியும் பதவி இழப்பார், மீண்டும் முதலமைச்சராக வருவார். அதே போன்று ஊழல் வழக்கில் தண்டிக்கப்படுவார், மீண்டும் வழக்குகளில் வெற்றி பெற்று முதலமைச்சராக வருவார். அவரை போன்று ஏற்ற இறக்கங்களை இந்திய அரசியலில் சந்தித்த ஒரு அரசியல் தலைவர் இல்லை என்று நான் சொல்வேன். இரண்டாவது, அவருடைய ஆளுமை திறன் என்பது அசாத்தியமானது. நான் 2 முறை அவரிடம் நேர்காணல் நடத்தியிருக்கின்றேன். 98 ஒரு முறை, 99 ஒரு முறை. அப்பொழுது அவர் பதவியில் இல்லாத காலம். அப்பொழுதெல்லாம் அவருடைய கூர்மையான அறிவு திறன் கண்டு நான் வியந்திருக்கிறேன். அப்பொழுது அவர் வாஜ்பாய் அரசுக்கான ஆதரவை கொடுத்திருந்தார். அந்த கடிதத்தை, ஆதரவு கடிதத்தை கொடுப்பதற்கு அவர் காலதாமதம் செய்த போது ஏற்பட்ட விமர்சனங்களுக்கு நிறைய இருந்தன. அப்போது நான் அவரை நேர்காணல் செய்திருக்கிறேன். அவருடைய அறிவு தீட்சண்யம், அந்த ஷார்ப்னஸ் ஆஃப் மைண்ட் என்பது வந்து அசாத்தியமானது. விஷயங்களை மிக அழகாக உள்வாங்குவார், நிறைய படிப்பார். அவர் அந்த உண்ணாவிரதம் இருந்தபொழுது 1993 ஜூலை மாதம் 4 நாட்கள் காவிரி பிரச்சனைக்காக சென்னை மெரினா கடற்கரையில் உண்ணாவிரதம் இருந்த பொழுது கூட அந்த 4 நாட்கள் அவர் அருகில் ஏராளமான புத்தகங்கள் இருந்தன. அவர் ஒரு ஒரேஷியஸ் ரீடர் என்று சொல்லுவார்கள். அதே போன்று உணவு விஷயங்களில் அவருடைய அந்த நாலெட்ஜ், அந்த ஞானம் என்பது அசாத்தியமானது. அவர் வந்து அவர் ஒரு நல்ல, இஸ் அ வெரி குட் ஈட்டர் என்று சொல்வார்கள். அதே மாதிரி உணவு விஷயத்துல வந்து குட் நாலெட்ஜ் ஆன் ஃபுட். அவருக்கு நாய்கள் என்றால் மிகவும் அதிகமாக விருப்பம். ஒரு காலத்தில் இருந்து, ஒரு காலத்தில் 27 நாய்களுக்கு குறையாமல் அவருடைய வீட்டில் இருந்தன.
தமிழக முதலமைச்சரின் சிறப்பு அம்சங்களை எடுத்து கூறினீர்கள், அதே சமயம் தன் மீது வைக்கப்படும் விமர்சனங்களை அவர் எவ்வாறு எடுத்துக்கொள்வார்?
உடல்நலம் குன்றியிருக்கிறார், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். ஆகவே அவரை குறித்து நாம் அவருடைய நெகட்டிவ் சைடை பேசுவது அவ்வளவு நன்றாக இருக்காது. ஆனாலும் நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அவர் தன் மீதான விமர்சனங்களை மிகவும் காழ்ப்புணர்ச்சியுடன் தான் எதிர்கொண்டார். அதற்கு சரியான உதாரணம், அவரை அரசியல் ரீதியாக விமர்சித்தவர்கள் மீது தொடுத்திருக்கும் அவதூறு வழக்குகள். அரசியல்வாதிகள், பத்திரிகையாளர்கள் என்று 213 வழக்குகளை அவர் மட்டுமே தொடுத்திருக்கிறார். அவருடைய அமைச்சர்கள் தொடுத்த வழக்குகளுக்கு கணக்கே கிடையாது. இது அவருடைய ஒரு நெகட்டிவ் சைடு என்று தான் நான் பார்க்கிறேன். இது மிகவும் துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம்.
பத்திரிகையாளர் மணி அளித்த பேட்டியது. இனி இலங்கை கண்ணோட்டம். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் கிழக்கு மாகாண தளபதி கருணா அம்மானின் பிணை மனுவை கொழும்பு மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது கொழும்பு செய்தியாளர் KS உதயகுமார்.
விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் கிழக்கு மாகாண தளபதி கருணா அம்மான் என்று கூறப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரனின் பிணை மனுவை தள்ளுபடி செய்வதற்கு கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த மகிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தில் அமைச்சராக கடமையாற்றிய போது 9 கோடி ரூபாவுக்கும் மேற்பட்ட பெறுமதியான வாகனம் ஒன்றை பெற்றுக்கொண்டு அதனை தவறான முறையில் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட கருணா அம்மானை தடுப்பு காவலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இன்று பிணை மனுவை சமர்ப்பித்த அவரது வழக்கறிஞர் கருணா அம்மானுக்கு சிறைச்சாலைக்குள் பாதுகாப்பு தொடர்பான அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ளதாக அறிவித்தார். எனவே அவரை பிணையின் கீழ் விடுதலை செய்யுமாறு வழக்கறிஞர் வேண்டுகோள் விடுத்தார். அந்த வேண்டுகோளுக்கு எதிர்ப்பு தெரிவித்த போலீசார் சம்பந்தப்பட்ட வாகனம் மோட்டார் வாகன திணைக்களத்தில் பதிவு செய்யப்படவில்லை என்று அறிவித்தனர். எனவே அதனை குற்றச்செயல்களை மேற்கொள்வதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் அறிவித்தனர். இதன்படி பிணை மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி வழக்கு விசாரணையை எதிர்வரும் 7ஆம் தேதி வரை ஒத்திவைப்பதாக அறிவித்தார்.
கேஸ் உதயகுமார் வழங்கிய குறிப்பது. இலங்கையின் கிழக்கு பகுதியில் பாலியல் தொழில் தொடர்பான குற்றச்சாட்டில் கைதான தமிழ் பெண் அரசியல்வாதிக்கு இன்று நீதிமன்றம் பிணை வழங்கியது. இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் R. உதயகுமார்.
பாலியல் தொழில் தொடர்பான குற்றச்சாட்டின் பேரில் ஒரு மாத காலமாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த மட்டக்களப்பு மாநகர முன்னாள் மேயர் சிவகீதா பிரபாகரன் இன்று நீதிமன்றத்தினால் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு நகரிலுள்ள அவரது வீட்டுடன் இணைந்த கட்டிடத்தில் அறைகள் வாடகைக்கு விடப்படுகின்றது. கடந்த மாதம் 6ஆம் தேதி போலீசார் அங்கு மேற்கொண்ட சோதனையின் போது சந்தேகத்துக்கிடமான முறையில் தங்கியிருந்த இரு பெண்கள் கைது செய்யப்பட்டனர். பாலியல் தொழில் தொடர்பான தடயங்களும் அங்கு மீட்கப்பட்டன. சிவகீதா பிரபாகரன் மற்றும் குறித்த இரு பெண்கள் உட்பட 4 பேர் சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். நீதிமன்ற உத்தரவின் பேரில் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த குறித்த 4 பேரும் இன்று போலீசாரால் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட வேளை 4 பேரையும் பிணையில் செல்ல அனுமதி வழங்கும் உத்தரவை பிறப்பித்தார் மட்டக்களப்பு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற நீதிபதி எம் கணேசராஜா. ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்தில் ஆஜராகி ஒப்பமிட வேண்டும் என்றும் எதிர்வரும் 5ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிமன்ற உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
உதயகுமார் வழங்கிய குறிப்பது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அரங்கம் தொடரும். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை தெரிவித்துள்ள வேளையில் இதுகுறித்த செய்திகளை அறிய எமது செய்தியாளர் முரளிதரன் தற்போது நேரலையில் உள்ளார். அவரோடு இப்போது பேசுவோம். முரளி, தமிழக முதல்வரின் உடல்நலம் குறித்து தற்போது ஏதேனும் புதிய செய்திகள் உண்டா?
சிவகுமார், அதாவது தமிழக முதலமைச்சரின் உடல்நிலை நீங்கள் சொன்னது போலவே தொடர்ந்து கவலைக்கிடமாக இருந்து வருகிறது. இன்று மாலையில் அப்பல்லோ மருத்துவமனை வெளியிட்ட ஒரு செய்தி குறிப்பின்படி இருதயவியல் நிபுணர்களும் நுரையீரல் நிபுணர்களும் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளித்து வருகிறார்கள். அவரது உடல்நிலை ஆனால் தொடர்ந்து கவலைக்கிடமான நிலையிலேயே இருந்து வருகிறது. ஆனால் இன்று மாலையில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அவர் மரணமடைந்து விட்டார் என்று தமிழகத்தில் உள்ள எல்லா தொலைக்காட்சி சேனல்களும் செய்திகளை வெளியிட்டு விட்டன. அதிகாரப்பூர்வமற்ற வகையில் இந்த செய்திகளை எல்லா தொலைக்காட்சி சேனல்களும் வெளியிட்டு. இதன் காரணமாக தொண்டர்கள் பெருமளவில் அப்பல்லோ மருத்துவமனையில் குவிய ஆரம்பித்தனர். பல இடங்களில் கல்லெறி சம்பவங்களும் கூட நடந்தன. ஆனால் வெகு விரைவிலேயே உடனடியாக அப்பல்லோ மருத்துவமனை ஒரு அறிக்கையை வெளியிட்டு அவர் தொடர்ந்து கவலைக்கிடமான நிலையில் தான் இருக்கிறாரே தவிர அவர் உயிரோடு தான் இருக்கிறார் என்ற தகவலை தெரிவித்திருக்கிறது. அதற்கு பிறகு எந்த ஒரு தகவலும் அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து இதுவரை ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிப்பது தொடர்ந்து வருகிறது சிவகுமார்.
சரி, அதே வேளையில் இன்று காலையில் நடந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள் என்னவென்று ஏதேனும் தகவல் தெரியுமா? இது குறித்து ஏதேனும் அதிமுக நிர்வாகிகள் கருத்து வெளியிட்டுள்ளனரா?
அதாவது சுக்குமார், இன்று காலையில் அதிமுக தலைமை நடந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் என்ன விஷயங்கள் பேசினார்கள், என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டன என்பது போன்ற தகவல்கள் வந்து எதுவுமே வெளியிடப்படவில்லை. அந்த எம்எல்ஏக்கள் கூட்டம் இங்கே மருத்துவமனையில் நடைபெற்றது. அதில் என்னென்ன விஷயங்கள் பேசினாங்கிறது வந்து யாருமே வெளியில் வந்து சொல்லவில்லை. பொதுவாக ஒரு அறிக்கையின் மூலமாகவாவது என்ன விஷயங்கள் பேசப்பட்டன, முடிவுகள் எடுக்கப்பட்டன தெரிவிக்கப்படும். ஆனால் இன்று காலையில் மருத்துவமனையில் நடந்த கூட்டத்துக்கு பிறகு எதுவுமே அப்படி தெரிவிக்கப்படவில்லை. அதற்கு பிறகு இன்று மாலை 6 மணி அளவில் ஒரு கூட்டம் நடக்கும் என்று தெரிவிக்க அதற்காக எம்எல்ஏக்கள் அனைவரும் கட்சி தலைமையகத்தில் சென்றார்கள். ஆனால் அந்த கூட்டம் இதுவரை துவங்கவில்லை என்றுதான் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் மூத்த அமைச்சர்களான ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் வருகைக்காக காத்திருப்பது போல தெரிகிறது. அந்த கூட்டம் இதுவரை துவங்கவில்லை. அந்த கூட்டம் துவங்கி என்ன முடிவெடுக்கிறார்கள் என்பதெல்லாம் அவர்கள் மூலம் வெளியிடும் போதுதான் தெரிய வரும். தற்போதைய நிலவரப்படி அவர்கள் இன்னும் மருத்துவமனையில் தான் இருக்கிறார்கள். ஜெயலலிதாவுக்கு தொடர்ந்து வருகிறது. இதுதான் தற்போதைய நிலவரம் சிவகுமார்.
முரளி, முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை தகவல் வெளியிட்டுள்ள வேளையில் மருத்துவமனையின் முன் குழுமியிருக்கும் மக்கள் மற்றும் அதிமுக தொண்டர்களின் மனநிலை எவ்வாறு உள்ளது?
அதாவது கிரீன் சாலையிலிருந்து ஒரு சந்தின் வழியாக அப்பல்லோ மருத்துவமனையை சென்றடைய வேண்டும். நேற்று என்ன நடந்தது என்றால், பெருமளவிலான தொண்டர்கள் மருத்துவமனை வரை அனுமதிக்கப்பட்டு கலைபுரம் போல அந்த இடம் காட்சியளித்தது. ஆனால் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக மருத்துவமனைக்கு முன்பாக இருந்த தொண்டர்கள் அப்புறப்படுத்தப்பட்டுவிட்டார்கள். ஆனால் அந்த கிரீன் சாலையும் இணையும் இடத்தில் பெரும் எண்ணிக்கையில் அதிமுக தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். அங்கு ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு அந்த இடங்கள் தடுப்புகள் போடப்பட்டு தொண்டர்கள் யாரும் உள்ளே நுழைய நுழையாதவாறு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த தடுப்புகளுக்கு அந்த புறமாக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடியிருந்து அழுவது, பிரார்த்தனை செய்வது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை நகரை பொறுத்த வரைக்கும் எல்லா கடைகளையுமே மூடிவிட்டார்கள். பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டு விட்டன. வெகு சில கடைகள் பாதி அளவுக்கு திறந்து வைத்து வியாபாரத்தை தொடர்ந்து வருகின்றன. அதே போல பேருந்து சேவைகள் கிட்டத்தட்ட முடங்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். வெளி மாநிலங்களுக்கு செல்லும் பேருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டு விட்டன.
முரளி, உங்களுடைய நேரலை செய்திக்கு மிக்க நன்றி. முரளிதரன் வழங்கிய நேரலை செய்தி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேரலை.